நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசு. ஜூன் மாதம் 15 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் மேல் மாகாணம் களுத்துறை மாவட்டத்தின் அலுத்கம நகரில் பொதுபல சேனா அமைப்பினருக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல்கள் தொடர்பிலான செய்திகள்.
நிறைய மக்கள் இருக்கின்றார்கள். அடுத்தது கொழும்பிலிருந்து தொழில்களுக்கு போய் வந்தவர்கள் அழுத்தமையிலே ஊருக்கு வர முடியாத நிலையிலே அழுத்தமை நிலையத்தில் இருப்பதாகவும், என்னுடைய மகன் கூட அங்கே இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அவர்களுக்கு வெளியே வர முடியாது, வந்தால் அழுக்கின்றார்கள்.
உள்நாட்டில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட போர் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் விசாரணை குழுவிடம் சாட்சியம் அளிப்பவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளது பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள்.
இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். ஒரு ஜனநாயக அரசினுடைய ஊடக பேச்சாளர், விசேஷமாக ஒரு அமைச்சர் ஊடக பேச்சாளர் இருக்கின்ற பொழுது இவ்விதமான கருத்துக்களை சொல்லுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல.
ஐநா விசாரணை குழுவை நாட்டுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி கூறியுள்ள விவரங்களும், நாகரிக கோமாளிகளின் 10வது பகுதியும் கேட்கலாம்.
பிபிசி தமிழோசியின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
கராச்சி விமான நிலையத்தின் மீது ஒரு வாரத்துக்கு முன்னதாக நடத்தப்பட்ட இரவு தாக்குதலில் உஸ்பெக்கைச் சேர்ந்த சூத்திரதாரி என்று கண்டிக்கப்படுபவரை தாம் கொன்றுவிட்டதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகே ஞாயிறு அதிகாலை நடத்தப்பட்ட வான்தாக்குதலில் கொல்லப்பட்ட 50 அதிகமான வெளிநாட்டு மற்றும் பாகிஸ்தான் பிரஜைகளில் அபு அப்துல் ரஹ்மான் அல்மானியும் ஒருவர் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். தலிபான்கள் மற்றும் அல்கைதாவுடன் தொடர்புடைய அல்கைதாவினர் ஆகியோரின் பலம் மிக்க இடமாக திகழ்கின்ற வடக்கு வசிரிஸ்தானின் பழங்குடியின மாவட்டத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 40 கொல்லப்பட்ட கராச்சி மாநிலத்தின் மீதான தாக்குதலை தாமே மேற்கொண்டதாக பாகிஸ்தானின் தலிபான்களும் உஸ்பெக் போராளிகளும் கூறியிருந்தனர்.
ஈராக்கின் வடக்கு பிராந்தியத்தில் கடந்த சில நாட்களில் சுன்னி இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்ட பல நகரங்களை அரச படைகள் மீள கைப்பற்றி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிளர்ச்சியாளர்களின் முன்னகர்வு புதிதாக உருவான ஷியா ஆயுத குழுக்களின் ஆதரவு பெற்ற அரச படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக அப்பகுதியில் உள்ள பிபிசி செய்தியாளர் ஒருவர் தெரிவித்தார். எனினும் திக்ரித் மற்றும் மோசூல் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் இன்னும் சுன்னி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. இதனிடையே மத்திய பாக்தாத் பகுதியில் நடந்திருக்கின்ற குண்டுவெடிப்பு ஒன்றில் குறைந்தது 9 கொல்லப்பட்டுள்ளனர், மேலும் 20 காயமடைந்துள்ளனர்.
ஆப்கானிஸ்தானின் அதிபர் தேர்தலின் இறுதிச் சுற்று சனிக்கிழமை நடந்ததை அடுத்து மோசடிகள் நடந்ததாக பல புகார்கள் வந்திருக்கின்ற போதிலும், அங்கு தேர்தல் அதிகாரிகள் நீளமான நடைமுறைகளை கொண்ட வாக்கெண்ணிக்கை ஆரம்பித்திருக்கின்றார்கள். முன்னாள் வெளியுறவு அமைச்சரான அப்துல்லா அப்துல்லா மற்றும் உலக வங்கியின் பொருளாதார முன்னாள் நிபுணரான அஷ்ரப் கானி ஆகியோரின் ஆதரவாளர்கள் தமது வேட்பாளர்கள் தான் முன்னணியில் இருப்பதாக கூறுகின்றார்கள். தெருவோர குண்டில் அகப்பட்டு 5 தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இறந்தது உட்பட வாக்களிப்பு தின வன்செயல்களில் 50 வரை இறந்திருக்கின்றார்கள். வாக்களித்ததற்கான தண்டனையாக மேற்கு ஆப்கானிஸ்தானில் 11 தலிபான்கள் விரல்களை வெட்டியிருக்கின்றார்கள்.
மேற்கு கரையிலிருந்து கடந்த வியாழக்கிழமை காணாமல் போன 3 இஸ்ரேலிய 15 இளைஞர்கள் பாலஸ்தீன இஸ்லாமிய இயக்கமான ஹமாஸினால் கடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெதன்யாகு குற்றம் சாட்டியிருக்கிறார்.
These teenagers were kidnapped and the kidnapping was carried out by Hamas members.
ஹமாஸுடன் இணைந்து கூட்டுறவு அரசாங்கம் ஒன்றை அண்மையில் அமைத்த பாலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸ் இளைஞர்களின் பாதுகாப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். ஜெருசலத்துக்கும் ஹெப்ரோனுக்கும் இடைப்பட்ட யூத குடியேற்ற பகுதியில் கடைசியாக தென்பட்ட இந்த பயன்களை தேடிய இஸ்ரேலிய இராணுவத்தினர் டசன் கணக்கான பாலஸ்தீனர்களை தடுத்து வைத்திருக்கின்றனர். இதேவேளை நெதன்யாகுவின் அறிக்கையை சிறு வெள்ளைத்தனமானது என்று கூறியிருக்கின்ற ஹமாஸ் பேச்சாளர் ஒருவர் நிலைமை மோசமடைவதற்கு இஸ்ரேலை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்.
இலங்கையின் களுத்துறை மாவட்டம் அலுத்கம பகுதியில் கடும்போக்கு பௌத்த குழு ஒன்றுக்கும் அந்த பகுதியில் வாழ்கின்ற முஸ்லீம் இளைஞர்களுக்கும் இடையே நடந்த மோதலை அடுத்து அங்கு போலீஸ் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் சில நாட்களுக்கு முன்னர் ஒரு பௌத்த மதக்குருவின் வாகன ஓட்டுநர் ஒருவருக்கும் சில முஸ்லீம் இளைஞர்களுக்கும் இடையே ஒரு சிறு கைகலப்பு நடந்ததை அடுத்து அங்கு இன்று பௌத்த கடும்போக்கு அமைப்பான பொதுபல சேனா ஊர்வலம் ஒன்றை நடத்த போலீசார் அனுமதி அளித்ததை அடுத்தே இந்த மோதல்கள் நடந்திருக்கின்றன. அந்த கூட்டத்தை அடுத்து பொதுபல சேனா அமைப்பினர் முஸ்லீம்களின் பகுதிகளை நோக்கி முஸ்லீம் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றபோதே அந்த மோதல் வெடித்திருக்கின்றது. இதில் முஸ்லீம்களின் கடைகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. ஊர்வலமாக சென்ற சிங்களவர்களுக்கு கல்கள் வீசப்பட்டிருக்கின்றது. போலீசார் கண்ணீர் போக்குவரத்து செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவங்களில் எவை முதலிலும் எவை பின்னரும் நடந்தன என்பது தெரியவில்லை.
பூட்டான் தலைநகர் திம்புவின் வீதியோரத்தில் வரிசையாக கூடி நின்ற மக்கள் கூட்டம் புதிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றிருக்கின்றனர். பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் நரேந்திர மோடி மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இது. பூட்டானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு மிகவும் நெருக்கமானது என்பதாலேயே அங்கு முதல் பயணத்தை மேற்கொண்டதாக மோடி கூறியிருக்கிறார். இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது நீர் மின்சாரம் மற்றும் வர்த்தக உறவுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட இருக்கிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் மேல் மாகாணத்தில் உள்ள களுத்துறை மாவட்டத்தின் அழுத்கம நகரில் கடும்போக்கு பௌத்த அமைப்பு என்று கருதப்படும் புதுபல சேனாவைச் சேர்ந்த பிக்குகளுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்கள் குறித்து செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். அங்கு ஊரடங்கு உத்தரவும் அவசர நிலையும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது காவல்துறையினரால். அங்குள்ள நிலைமை குறித்து களுத்துறை மாவட்ட சமாதான குழுவின் செயலாளர் உசைன் மத் அவர்களிடம் கேட்டார்.
சிவகன். தர்காட்டவன் வழியாக ஒரு 100 மேற்பட்ட வாலிபர்களும் பெண்களும் வந்து கொண்டிருந்தார்கள். கனசாலையாக அவர்கள் ஒரு ஊர்வலமா வந்தார்கள். வருகின்ற போது தர்கா நகர் பகுதியில வாலிபர்கள் பள்ளி வாக்காளர்கள் இருந்தார்கள். அப்போ அவர்களுக்கு ராணுவம் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருந்தது. அதே நேரம் அவர்கள் வருகின்ற போது சீனாவுரை என்ற சிங்கள முஸ்லீம்கள் கலந்து வாழ்கின்ற பகுதியில் இருக்கின்ற முஸ்லீம் வீடுகளுக்கு கல்லெறிந்து வாகனங்களையும் வீடுகளையும் சேதப்படுத்திக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் வருகின்ற போது அந்த விஷயம் பள்ளி வாக்காளர்கள் இருக்கின்ற வாலிபர்களுக்கு தெரிந்தவுடன் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு சண்டை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து கண்ணீர் துறை பிரயோகம் செய்யப்பட்டது. பின்னர் கூட்டம் கலைந்து சென்றது. ஆனால் தர்கா நகரிலே இருக்கின்ற பல அதாவது சீன பகுதிகளுடன் கலந்திருக்கின்ற முஸ்லிம் பகுதி வீடுகளுக்கும் மக்களுக்கும் இப்பொழுது உடைமை சேதங்களும் ஏற்பட்டிருக்கின்றது.
இப்பொழுது இதுல யாராவது காயமடைந்திருக்கின்றார்களா?
காயமடைந்து தர்கா நகர் ஆஸ்பத்திரிக்கு ஒரு 3 குழந்தை கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. 2 பெண்கள் காயப்பட்டிருக்கின்றார்கள். வெளிப்பட்டி பிரதேசத்தில் 2 பெண்கள் காயப்பட்டிருக்கின்றார்கள். மற்றும் பலர் காயப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் வருகின்றது. ஆனால் இதுவரைக்கும் மந்திரிகளில்லை. அதனால் வெளியேற முடியாத நிலைமை. நான் கூட இப்பொழுது பள்ளிவாசலடியிலே மிகவும் கஷ்டப்பட்டுதான் வந்து கொண்டிருக்கின்றேன். வந்தேன், வீட்டுக்கு கொண்டு வந்தேன். இப்பொழுது ஆஸ்பத்திரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பதால் நான் இப்பொழுது ஆஸ்பத்திரிக்கு செல்வதற்கிருக்கின்றேன்.
முஸ்லீம் வீடுகள் தாக்கப்பட்டதன் காரணமாக அங்கிருந்து யாராவது இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாயிருக்கிறார்களா?
நிறைய மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். எங்களுக்கு இப்பொழுது கிடைக்கின்ற செய்திகள், நீலப்பண்ணை என்ற பிரதேசத்திலே இருக்கின்ற நிறைய மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். அடுத்தது கொழும்பிலிருந்து தொழில்களுக்கு போய் வந்தவர்கள் அழுத்தமையிலே ஊருக்கு வந்து வர முடியாத நிலையிலே அழுத்தமை புகையில் நிலையத்தில் இருப்பதாகவும் என்னுடைய மகன் கூட அங்கே இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அவர்களுக்கு வெளியே வர முடியாது, வந்தால் அடிக்கின்றார்கள், தாக்கப்படுகின்றார்கள்.
சரி, இந்த தாக்கலின் பொழுது சிங்கள மக்களுக்கு எந்த வகையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன?
சிங்கள மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த பாதிப்பும் கிடைக்கவில்லை. தர்கா நகரில் உள்ள கதைகள் கூட முக்கிய பிரதேசம் இருந்தாலும் தர்காணாவில் இருக்கின்ற கடைகள் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுக்கு கடை கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கின்றது.
இந்த சம்பவங்கள் நடந்த பொழுது அங்கு போலீசார் இருக்கவில்லையா? அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்?
நிறைய நிலை இருந்தார். 1000 மேற்பட்ட ராணுவத்தில் இருந்தார்கள். அவர்களையும் மீறித்தான் இந்த செயல் நடைபெற்றிருக்கின்றது. ராணுவத்தின் கண்முன்னேதான் இந்த செயல் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது இந்த கல்லறிந்து நிகழ்ச்சி ராணுவத்தின் அழுத்தங்களே பல கடைகள் தீப்பற்றி இருந்து கொண்டிருப்பதாக இப்பொழுது தகவல் கிடைத்திருக்கின்றது. பள்ளிக்கான இந்த கடை 2 முறையாக தீப்பற்றி இருக்கின்றது.
போலீசார் வந்து இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள்? ஏதாவது சட்டங்கள் ஏதாவது பிறப்பித்திருக்கிறார்கள்? ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டதன் பிறகு தற்பொழுது நிலைமை எப்படி இருக்கின்றது?
ஊரடங்கும் சட்டம் அமல்படுத்திருக்கின்ற போதுதான் நீதிப்பட்டை என்ற பிரதேசம் காக்கப்பட்டிருக்கின்றது.
களுத்துறை மாவட்ட சமாதான குழுவின் தலைவர் உசைன் மத். இதனிடையே இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் பொழுது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரிக்க ஐநாவின் மனித உரிமைகள் பேரவை சில நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற வேளையில் அந்த விசாரணைக் குழுவின் முன்னர் சாட்சியம் அளிப்பவர்கள் அதற்கேற்ற வகையில் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இலங்கையின் அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல உள்ளூர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளதாக வந்துள்ள செய்திகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. அவரது கருத்துக்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டித்துள்ளது. இதுகுறித்து அதன் தலைவர் இரா சம்பந்தர் அவர்களிடம் கேட்டேன்.
இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். ஒரு ஜனநாயக அரசினுடைய ஊடக பேச்சாளர், விசேஷமாக ஒரு அமைச்சர் ஊடக பேச்சாளராக இருக்கின்ற பொழுது இவ்விதமான கருத்துக்களை சொல்லுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இலங்கையில் நடைபெற்ற மனித உரிமைகள் சம்பந்தமாக ஒரு உயர்மட்ட விசாரணையை ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தின் அடிப்படையில் நடாத்த முடிவெடுத்திருக்கின்ற பொழுது அவ்விதமான ஒரு விசாரணையில் ஒரு சாதாரண இலங்கை பிரஜை தனக்கு அறிந்ததை போய் கூறினால் அதை அரசாங்கத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாவிட்டால் அவருக்கு மாறாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகின்ற கருத்து ஒரு மிகவும் பாரதூரமான கருத்து. அப்படியான ஒரு மிரட்டல், அடிப்படையான ஒரு மிரட்டல். உண்மையை ஐக்கிய நாடு சபையினுடைய விசாரணை மூலமாக அறிய முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கு இவ்விதமாக சாட்சியம் அளிக்கக்கூடிய மக்களை விரட்டி அவர்களை சாட்சியம் அளிக்காமல் செய்வதற்கு எடுக்கப்படுகின்ற ஒரு நடவடிக்கை, இது கண்டிக்கப்பட வேண்டியது. இது மிகவும் தவறான ஒரு கருத்து. நிச்சயமாக இந்த கருத்தை சர்வதேச சமூகம் உள்வாங்க வேணும். ஐக்கிய நாடு இந்த விடயம் சம்பந்தமாக தங்களுடைய கவனத்தை செலுத்த வேணும். இது ஒரு பாரதூரமான விடயம், இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. ஏனென்றால் ஐக்கிய நாடு சபையால் நடத்தப்படுகின்ற ஒரு சர்வதேச விசாரணையை கூட இவ்விதமாக முடக்குவதற்கு அரசாங்கத்தின் சார்பில் ஒரு அமைச்சர் முயற்சி எடுப்பாராக இருந்தால் அது கவலையினமாக விடப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அதில் ஐக்கிய நாடு சபை கவனம் செலுத்த வேண்டியது அத்தியாவசியம் என்று நாங்கள் கருதுகின்றோம்.
இதனிடையே இந்த விசாரணையை ஏற்றுக்கொள்வதா இல்லையா, அந்த விசாரணை குழுவினரை இலங்கைக்குள் அனுமதிப்பதா இல்லையா என்பதை நாடாளுமன்றம்தான் தீர்மானம் செய்யும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அது பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்து என்ன?
இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட அரசாங்கத்தால் எப்பயோ அறிவிக்கப்பட்ட விடயம். ஐக்கிய நாடு சபையினுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு இந்த வருடம் மங்குனி மாதம் அப்பவே இலங்கை அரசாங்கம் கூறியது, இதை நாங்கள் நிராகரிக்கின்றோம், நாங்கள் இதில் பங்கு பற்றி கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் பயிருக்குமா சொன்னார்கள். தற்பொழுது ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் இந்த அமர்வில் தன்னுடைய கருத்தை இலங்கை சம்பந்தமாக கூறுகின்ற பொழுது, விசாரணை பற்றி பேசின பொழுது ஐக்கிய நாடு சபையினுடைய பிரதிநிதி ஜெனீவாவில் மனித உரிமை பேரவை அமர்வில் கூறியிருக்கின்றார், இதை நாங்கள் நிராகரிக்கின்றோம், இதை நாங்கள் பங்கு பற்றி கொள்ள மாட்டோம், விசாரணை குழுவை நாங்கள் இலங்கைக்கு பெற அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார். அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் எதையும் நிறைவேற்றுவதில் எவ்விதமான பிரயோசனம் இல்லை. இலங்கை அரசாங்கம் தன்னுடைய கருத்தை இந்த விடயம் சம்பந்தமாக மிகவும் சட்ட தெளிவாக ஒரு முடிவெடுத்து கூறியிருக்கின்றது. ஆனபடியால் பாராளுமன்றத்தில் நடைபெறப் போகின்ற இந்த பிரேரணையும் அதன் மீது நடைபெறப் போன்ற ஒரு விவாதமும் அதில் நாங்கள் என்ன விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எமது கட்சி பாராளுமன்ற குழு கூடிய ஒரு முடிவெடுக்கும். இது ஒரு எல்லாவற்றையும் ஒரு கேலி கூத்தாக்குகின்றது. எல்லாவற்றிற்கு மேலாக போரை ஆரம்பித்த பொழுது அல்லது போரை நடத்தின பொழுது பாராளுமன்றத்தில் விதமான விவாதமும் நடத்தாத அரசாங்கம் இப்பொழுது ஒரு விசாரணை நடைபெறுகின்ற பொழுது பாராளுமன்றத்துக்கு வருவது ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது. எம்மை பொறுத்தவரையில் போர் நடந்த காலத்தில் அப்பாவி மக்களுக்கு நடைபெற்ற விடயங்களை நாங்கள் தெளிவாக பாராளுமன்றத்தில் பேசி பாராளுமன்ற பேச்சு பதவியில் இடம்பெற்றிருக்கின்றனர். அந்த காலத்தில் அரசாங்கம் மௌனம் சாதித்தது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் இரா சம்பந்தர். இதேவேளை ஐநாவின் மனித உரிமைகள் பேரவையால் முன்னெடுக்கப்பட உள்ள விசாரணைகளுக்கு அரசாங்கம் தடை ஏதும் விதிக்கக்கூடாது என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி இன்று தெரிவித்துள்ளது. அப்படியான விசாரணைகளில் பங்கு பெற மறுப்பதன் மூலம் அரசின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்வதற்கு சமம் என்றும் தமது தரப்பு நியாயங்களை எடுத்துக்கூற கிடைத்துள்ள ஒரு வாய்ப்பை நழுவ விடுவதற்கு சமம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் அறிக்கை கூறுகிறது. அக்கட்சியின் நிலைப்பாடு குறித்து அதன் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான லக்ஷ்மண் கிரியல்ல அவர்களிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
உள்நாட்டு விசாரணை ஒன்றை நடத்துவதாக இலங்கை அரசாங்கம் உறுதிமொழி அளித்திருந்தது. இந்த உள்நாட்டு விசாரணையை நடத்துவதற்கு ஐநா மனித உரிமைகள் பேரவை 3 காலம் அவகாசம் கொடுத்திருந்தது. ஆனால் அந்த உள்நாட்டு விசாரணை நடக்கவில்லை. இதில் அடிப்படை தவறு இழைத்தது அரசாங்கம் தான். இந்த உள்நாட்டு விசாரணைக்கான உறுதிமொழியை ஜனாதிபதியே சர்வதேசத்துக்கு கொடுத்திருந்தார். அந்த விசாரணை நடக்காதபடியால் தான் இப்போது சர்வதேச விசாரணை நடக்கிறது என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல. அந்த சர்வதேச விசாரணைக்கு அனுமதி அளிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரத்தை நாடாளுமன்றத்துக்கு கொடுப்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார். அதனை ஐக்கிய தேசிய கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அரசாங்கம் ஏற்கனவே அந்த முடிவை எடுத்துவிட்டது. இந்த விசாரணையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என்றும் கடந்த வாரம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் பிரதிநிதி ரவிநாத ஆரியசிங்க அறிவித்துவிட்டார். முடிவு எடுத்துவிட்டு நாடாளுமன்றத்திடம் அது பற்றி கேட்பதாக சொல்வது வெறும் கேலிக்கூத்து. கடந்த பல ஆண்டுகளில் இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவை பல தீர்மானங்களை கொண்டு வந்தது. அந்த காலங்களிலெல்லாம் நாடாளுமன்றத்திடம் எதுவும் கேட்கப்படவில்லை. அப்போதெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு வழியில்தான் முடிவுகளை அரசாங்கம் எடுத்து வந்தது என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரியல்ல. இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அதிகார வரம்பை மீறி கொண்டு வரப்பட்டது என்றும் அதற்கு எந்தவிதமான சட்ட அந்தஸ்தும் இல்லை என்றும் அரசாங்கம் கூறுகிறது. அப்படியான தவறுகள் இருக்கின்ற தீர்மானத்தை அடிப்படையாக கொண்ட விசாரணைக்கு ஒத்துழைக்க முடியாது என்றுதான் அரசாங்கம் வாதிடுகிறது என்று லக்ஷ்மண் கிரியல்லவிடம் சுட்டிக்காட்டினேன்.
இல்லை, அதில் தவறு இருப்பதாக கூற முடியாது. இலங்கை ஐநாவின் உறுப்பு நாடு. மனிதுரிமைகள் தொடர்பான ஐநாவின் அனைத்து உடன்படிக்கைகளிலும் நாங்கள் கைச்சாத்திட்டிருக்கிறோம். பெரும்பான்மை முடிவுதான் முடிவாக வரும், அதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த விசாரணை இலங்கை முப்படையினரின் செயற்பாடுகளை மட்டும் ஆராயவில்லையே, விடுதலை புலிகளின் பயங்கரவாதம் தொடர்பிலும் ஆராய்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். விடுதலை புலிகளின் பயங்கரவாதம் பற்றி அரசாங்கத்தால் விசாரணை நடத்த முடியாது, ஏனென்றால் அந்த பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களில் இன்று உயிருடன் இருப்பது கேபி கருணா போன்றவர்கள் மட்டும்தான். அவர்களும் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களாகிவிட்டார்கள் என்றார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர். என்னதான் இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் கூட்டமைப்பு அரசாங்கத்துக்கு போதிய அளவு பலம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி என்னதான் செய்ய முடியும் என்று அவரிடம் கேட்டேன். நாங்கள் நாட்டுக்காகத்தான் நாடாளுமன்றத்தில் இயங்குகின்றோம். அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. இந்த அரசாங்கத்தின் தூர நோக்கற்ற செயற்பாடுகள் காரணமாக எமது நாடு பாரதூரமான ஆபத்தை எதிர்கொண்டிருக்கிறது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது நடந்திருக்கின்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பில் எமது அரசாங்கம் விசாரணை நடத்தாவிட்டால் சர்வதேச விசாரணை ஒன்று நடக்கும். அதன் பின்னர் அவர்கள் சில சில நபர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிப்பார்கள். சூடானை இரண்டாக பிளந்தது இப்படித்தான். சூடானில் வடக்கில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள், தெற்கில் இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள். சிவில் யுத்தம் ஒன்று அங்கு நடந்தது. தெற்கு சூடானில் யுத்தத்தோடு தொடர்பில்லாத அப்பாவி மக்கள் 50,000-75,000 என்ற அளவில் கொல்லப்பட்டார்கள். அப்போது இது பற்றி விசாரணை நடத்துமாறு ஐநா சூடானிடம் கேட்டுக்கொண்டது. சூடான் அதனை செய்யவில்லை. எனவே ஐநாவினால் விசாரணை ஒன்று நடத்தப்பட்டு சில நபர்கள் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டனர். இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிக்குமாறு சூடானிடம் கூறப்பட்டது. ஆனால் சூடான் அதனை செய்யவில்லை. அதனால் இந்த இரண்டு இனங்களும் ஒன்றாக வாழ முடியாது என்று ஐநாவில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. இறுதியில் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பை நடத்தி நாட்டை பிரித்தார்கள். இலங்கையும் இப்போது அந்த பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறது என்றார் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி வழங்கிய நேர்முகமது. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் போர் முடிந்து 5 ஆண்டுகள் ஆனாலும் போரின் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களின் மீள்குடியேற்றம் முழுமையாக முடிந்தபாடில்லை. தமது சொந்த இடங்களில் மீள்குடியேற்றப்பட வேண்டும் என்று மக்களும், சில இடங்களில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதை செய்ய முடியாது என்றும் அரசு கூறி வருகிறது. அவ்வகையில் வலிகாமம் வடக்கு பகுதி மக்களின் மீள்குடியேற்றம் இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. அந்த மக்கள் தமது இடங்களிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் ஆகின்றன. இதுகுறித்த ஒரு செய்தி குறிப்புடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்குடா நாட்டில் வலிகாமம் வடக்கு பிரதேச மக்கள் இடம்பெயர்ந்து 25 வருடங்களாகின்ற நிலையில் சொந்த இடங்களில் மீள்குடியேறுவதற்கு அரசாங்கமும் அதிகாரிகளும் உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால் இறைவனாவது வழி செய்ய வேண்டும் என கோரி தெல்லிப்படை துர்க்கை அம்மன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடு ஒன்று இன்று நடைபெற்றிருக்கின்றது. வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற சங்கம் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. விடுதலை புலிகளுக்கும் அரசப்படைகளுக்கும் இடையிலான யுத்த சூழல் காரணமாக யாழ்குடா நாட்டில் முதன் முதலாக காங்கேசன்துறை, பலாலி ஆகிய பிரதேசங்களை உள்ளடக்கிய வலிகாமம் வடக்கு பிரதேச மக்களே பெரும் எண்ணிக்கையில் ஒரே நாளில் இடம்பெயர்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருந்தார்கள். இந்த மக்களில் 10,000 குடும்பங்கள் இன்னும் மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. சுமார் 6,000 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் இப்போது நிலை கொண்டிருக்கின்றார்கள். இந்த காணிகள் அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளதாக அரசாங்க தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. எனினும் தமது சொந்த காணிகளை தங்களுக்கே திருப்பித் தர வேண்டும் என்று இடம்பெயர்ந்துள்ள மக்கள் போராடி வருகின்றார்கள். இதுகுறித்து வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற சங்க தலைவர் அருணாசலம் குணபாலசிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு விபரம் கேட்டேன்.
1990 ஜூன் மாதம் 15ஆம் தேதி எதிவித அறிவித்தலும் இன்றி மாலை 3 மணிக்கு இராணுவ உலங்குவானத்தின் மூலம் 50 கலிப்பர் துப்பாக்கி பூட்டி மயிலட்டி பலாலி 2 இடமும் தான் முதல் வான் தாக்குதல் நடத்தப்பட்டது. நடத்தி என்னத்துக்கு செய்கிறார்கள் என்று மக்கள் அல்லலுட்டு இருக்கும் போது பிரமணத்தியாலம் 1.5 மணித்தியாலம் கழிச்சு ஒரு உலங்கு வார்ந்ததுல கொஞ்சம் துண்டு பிரசுரம் போட்டார்கள். உடனடியா ஊரை விட்டு வெளியேறுங்கள் எல்லாரும். அன்றைக்கு 12 பேர் உயிரிழந்திருக்கணும். உலங்கு வானூலேருந்து அந்த ஜாம் போத்தலுக்குள்ள கிரனைட்டை வச்சு கீழே போட்ட பொழுது அதை வீட்டு முத்தங்கள்ல விழுந்து கிரனைட் வடிச்சு அதுல ஒரே வீட்டுல உள்ள 6 பேர் இறந்திருக்கணும். கிழக்கு பக்கமா போனவர்கள் தொண்டமநாத்திலும், மேற்கு பக்கமா போனவர்கள் காங்கிரஸ் சந்தூரியால் சென்று துக்கேமன் கோயிலும் தான் தஞ்சம் புகுந்தார்கள். அண்ணிலிருந்து மக்கள் இன்று வரைக்கும் இடம் பெயர்ந்து பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். 25 வருஷத்திலே ஒரு குடும்பம் 3-4 குடும்பமாகி சிறிய கொட்டிலுக்குள்ள வாழ்வது என்பது மிக ஒரு சாபக்கேடும், அடுத்தது கலாச்சாரம் மாறும் அளவுக்கு சீர்கேடுகளும் அங்கே நிலவுகின்றது. கூரைகள் எல்லாம் பிஞ்சு காற்றோட அதை பறந்து சீலைகளை கட்டி போட்டுக்கினாலுக்கு இருக்கிறார்கள். அதெல்லாம் நான் அரசாங்க அதிகாரிமாருக்கு அறிவிச்சும் அதை கவனிப்பார் இல்லை
என்றார் குணபாலசிங்கம் அவர்கள். தமது காணிகளை பெறுவதற்காக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள், அமைதி வழியிலான போராட்டங்கள் என்பன பலனளிக்காத நிலையில் அந்த மக்கள் நீதிமன்றத்தின் உதவியை நாடியிருக்கின்றார்கள்.
3000 வழக்குகள் போட்டிருக்கிறோம். அவனை போட்டு போட்டே போகிறாரு நீதிமன்றம். விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு அரசாங்க தரப்பு ஆட்களை போட்டுக்கு போவதில்லை. அதால் தவணை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வழக்கு போட்டதன் பின்னரும் ராணுவம் காங்கேசன் துறையிலிருந்து பலாலி வரைக்கும் கரையோரமாக உள்ள வீடுகள் கட்டிடங்கள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி தங்களுடைய உல்லாச ஹோட்டல்களும் கோல்ஃப் விளையாட்டு மைதானங்களும் விருந்தினர் தங்குறதுக்கு மாளிகைகளும் கரையோரமாக கட்டி இருக்கிறார்களா? காணி வழக்கு போட்டோம் என்று கூடி அதுக்குள்ள பாவிக்கிறதோ பாவிக்காம விடுறதோ என்ற எண்ணம் கூடி இல்லாம தங்களோட சொத்து மாதிரி எங்களோட ஒற்று வீடும் இல்லாமல் அழைத்து விட்டார்கள். தையிட்டி பூரணி பக்கத்தில் உள்ள வீடுகள் தான் இருக்கின்றது. மயிலட்டியில 3 இந்து ஆலயங்கள் இருக்கிறது. தேவாலயம் எல்லாம் அடித்து தரமட்டமாக்கி விட்டார்கள். பலாலியில் ஒரு தேவாலயம் மிச்சம் இருக்கிறது. 19 பாடசாலையில ஊரணி மயிலட்டி பலாலியில் இருந்த பாடசாலைகள் எல்லாம் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது
என்றார் குணபாலசிங்கம் அவர்கள். இருப்பினும் சர்வதேச மட்டத்தில் இலங்கை தொடர்பாக இப்போது ஏற்பட்டுள்ள மாற்றங்களின் ஊடாக தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது தங்களுடைய இப்போதைய எதிர்பார்ப்பாகும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார்.
வசதியாக வாழ்ந்த நாங்கள் அனபடியா அந்த இடத்துக்கு எங்களை விட்டால் காணும் என்று சொல்லி எப்ப போவோம் எங்கட மண்ணுக்கு என்ற எதிர்பார்ப்போடையே இருக்கிறார்கள்
என்றார் வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற சங்க தலைவர் அருணாசலம் குணபாலசிங்கம் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் நிகழ்ச்சியில் அடுத்து.
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரை வரலாற்றில் நகைச்சுவை பற்றி கூறும் தொடர் 10வது பகுதி. தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார்.
பிறக்கும் போதும் அழுகின்றாய், பிறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலையில்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே.
இந்த தத்துவ பாடலை சோகமயமான பாடலை பாடியவர் ஒரு நகைச்சுவை நடிகர். தனது நடிப்பால் மற்றவர்களை சிரிக்க வைத்தார். சொந்த வாழ்க்கையில் சோகம் கொண்டு அழுதார். மனிதர்களின் வினோத குணங்களை சின்னத்தனங்களை பார்த்து பார்த்து சிரித்தார். வாய்விட்டு சிரித்தார்.
சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் கையல பார்த்து சிரிப்பு வருது. மேடையேறி பேசும்போது ஆறு போல பேச்சு,
அந்த ஒப்பட்ட கலைஞர் சந்திரபாபு. அவருக்கு ஆடத் தெரியும், பாடத் தெரியும். அவருடைய நடிப்பில் சார்லி சாப்ளின் சாயல் உண்டு. உடலை வளைத்து அஷ்ட கோணலாக்கி சிரிக்க வைப்பார். ரப்பர் போன்று வளைந்து நெளிந்து நடனம் ஆடுவார். நாகேஷுக்கும் பின்னாளில் வந்த பிரபுதேவாவுக்கும் ஒரு விதத்தில் முன்னோடி என்று கூறலாம். மொழியை புரிந்து கொள்ள முடியாத குழந்தை கூட இவருடைய முகத்தையும் முகத்தை கோணலாக்கி செய்யும் சேஷ்டைகளையும் பார்த்து சிரிக்கும். மொத்தத்தில் இவர் முழுமையான நகைச்சுவை நடிகர். நடிப்பாலும் அங்க அசைவுகளாலும் முகபாவத்தாலும் நடித்த இவரிடம் மேலை நாட்டு பாணி மிகுந்திருந்தது. ராக் 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 அண்ட் ரோல் என்று பதிபக்தியில் பாடினார் மேலை நாட்டு பாடலை. இன்னும் சொல்ல போனால் தமிழ் திரையில் நகைச்சுவையில் மேலை நாட்டு பாணியை புகுத்தியவர் இவர் என்று சொல்லலாம். சந்திரபாபு திரையுலகில் அடி வைத்ததே ஒரு தனிக்கதை. இவருடைய தந்தை ஒரு சுதந்திர போராட்ட வீரர், கப்பல் ஓட்டிய தமிழர் வாமுசியின் நண்பர். திரைப்படத்தில் எத்தனை முயன்றும் ஆரம்பத்தில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு நாள் ஜெமினி பட நிறுவனத்திற்கு வந்தார். வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறிவிட்டு மயில் துத்தம் என்ற நச்சு பொருளை குடித்து மயங்கி கீழே விழுந்தார். உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டதால் உயிர் பிழைத்து விட்டார். ஜெமினி அதிபர் வாசனும் படத்தில் நடிக்க வாய்ப்பு அளித்தார். அதன் பிறகு அவர் 76 படங்களில் நடித்திருக்கிறார். ஜே பி சந்திரபாபு நடித்து புகழ்பெற்ற படங்கள் பல. புதையல், மரகதம், போலீஸ்காரன் மகள், சபாஷ் மீனா, சகோதரி என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். சபாஷ் மீனா என்ற படத்தில் இரட்டை வேடம். இவருடைய நடிப்பில் மேலை நாட்டு பாணி தூக்கலாக இருந்தது என்றாலும் சகோதரி என்ற படத்தில் ஒரு பால்காரராக மட்ராஸ் பாஷை எனப்படும் சென்னை நகர வட்டார வழக்கை பேசி அசத்தியிருக்கிறார்.
ஆகாசமா, குட் மார்னிங் பா, எப்படி இருக்கிற?
ஆமா, நீ நல்லா தானே இருந்த? என்னப்பா இப்படி மாட்ட உதாரம் எடுக்க ஆரம்பிச்சுட்ட?
அதுவா, அது ரொம்ப பெரிய விஷயம். அது இப்போ மனிதனுக்கு இல்லாத என்ன உணர்ச்சி இந்த மாடுகளுக்கு வந்துருச்சு. மனித ரூபத்துல போனா சும்மா எட்டி எட்டி உதகுது, மாடு ரூபத்துல போனா பன்னீர் ரெஸ்பெக்ட் ஒரு படிக்கு நாலு படி கொடுக்குது. எப்படி நான் அந்த கொண்ட ஐடியா?
என்ன இருந்தாலும் நீ பட்டணத்துல இருந்து வந்தவன் இல்லையா? வரப்பா, நீ இந்த ஊருக்கு வந்த பிற்பாடுதான் உன்னை பார்த்து இந்த ஊர்ல இருக்கிற பசங்கள்லாம் செத்து போன கண்ணுக்குட்டியில வைக்கோல அடைச்சி பால் கறக்க ஆரம்பிச்சானுவ.
என்ன பிரமாதம், நான் ஒரு புது ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கேன். இனிமா மாடே இல்லாம பால் கறக்க போறேன்.
என்னது மாடே இல்ல? மாடு கிடையாது. அது எப்படிப்பா?
மெஷின். சும்மா சோத்துக்காய் பக்கம் திருப்பினா எறும் பால் வரும், பேச்சு காய் பக்கம் திருப்பினா பசும்பால்.
அப்படியா ஆனந்தா? நீ இந்த ஊர்ல இருக்க வேண்டிய ஆசாமி இல்லப்பா, பட்டணத்துல கீழ்பாக்கம் தான் உனக்கு லாயக்கு.
இதெல்லாம் பல்சியா புச்சா ஏதாவது சொல்லு, நான் சீமையில பிறக்க வேண்டியவன், தவறி போய் உங்க ஊர்ல இருக்கிற என்ன செய்யறது?
இப்படிப்பட்ட ஒப்பற்ற நடிகர் சொந்த வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி காரணமாக மனமடைந்து போனார். மற்றவர்கள் மரியாதையுடன் அணுகும் எம்ஜி ராமச்சந்திரனை கூட மிஸ்டர் எம்ஜிஆர் என்று பெயரை குறிப்பிட்டு தான் அழைப்பார். அந்த துணிவு அவருக்கு இருந்தது. இதனால் சில இன்னல்களையும் அவர் பின்னாளில் எதிர்நோக்க வேண்டியிருந்தது. சொந்தமாக படம் எடுத்து தோல்வி, பண கஷ்டம், மன கஷ்டம், கடைசி நாட்கள் துன்பகரமாக ஆனது. மன வாழ்க்கையிலும் தோல்வி. இந்த ஒப்பற்ற கலைஞர் அழுதுகொண்டே தனது கடைசி காலத்தை கழிக்க வேண்டியதாக இருந்தது என்பது இந்த வாழ்க்கையின் ஒரு முரண்பாடு.
கண்ணிலே கண்டதும் கண்ணவாய் தோணுது, காதிலே கேட்டதும் கதை போலானது. கண்ணிலே கண்டதும் கண்ணவாய் தோணுது, காதிலே கேட்டதும் கதை போலானது. என்னான்னு தெரியலே சொன்னாலும் விளங்கலே, என்னான்னு தெரியலே சொன்னாலும் விளங்கலே. என்னை போலே ஏமாறி எவனும் இல்லை, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே.
கதாநாயக நடிகர்கள் நகைச்சுவை பாத்திரங்களை ஏற்றி நடித்த பொழுது ஏற்றுக்கொண்ட ரசிகர்கள் நகைச்சுவை நடிகர்கள் சீரியஸ் பாத்திரங்களை ஏற்றி நடித்ததை ஏற்க மறுத்தார்கள். வில்லன் நடிகர்கள் நகைச்சுவை பாத்திரங்களை ஏற்ற பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். டொனால்ட் தங்கவேலு, தேங்காய் சீனிவாசன், நாகேஷ் போன்றவர்கள் கூட பின்னாளில் வில்லன் பாத்திரங்களை ஏற்று நடித்து புகழ் பெற்றார்கள். வில்லன் நடிகர்களில் பலர் தங்களை நகைச்சுவை நடிகர்களாக பின்னர் மாற்றிக்கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் டி எஸ் பாலையா. டி எஸ் பாலையாவும் நாடக மேடையிலிருந்து திரைக்கு வந்தவர்தான். நகைச்சுவை நடிகரான பின் தனது நடிப்பு பாணியை மாற்றிக்கொண்டார். குரலை குழையச் செய்து சற்று இழுத்து பேசி நடித்தார். காதலிக்க நேரமில்லை என்ற முழுநீள நகைச்சுவை படத்தில் இவர் காட்டிய நடிப்பின் உச்சத்தை காணலாம்.
அப்பா நீங்க வேணா பாருங்கப்பா, என் பணம் ஓஹோன்னு ஓடோ ஓடணும் ஓடி பணம் லட்சக்கணக்கில் கொட்டோ கொட்டணும் கொட்ட போகுது.
ஆமா, பணம் கொட்டோ கொட்டணும் கொட்ட போகுது. நான் கோழிக்குள்ள கட்டோ கொட்டணும் கட்ட போறேன்.
வணக்கம் ஐயா.
ஐயா லோகு, என்ன அத்தி புத்த மாதிரி?
உங்க பொண்ணுங்க கல்யாண விஷயமா இந்த வருஷம் ஏதாவது முடிவு செய்யறதா இருந்தா அப்படியே முடிச்சு போட்டு போலாம்னு வந்தேன்.
ஓஹோ, முடிச்சு போட வந்தியா? அப்படி நல்ல இடம் இருந்தா சொல்லுமே பாப்போம்.
இடத்துக்கு என்னங்க பஞ்சம், நம்ம பெரிய குளம் பண்ணையா இருக்காருங்களே, அவருக்கு ஒரே பையன், நல்ல வரன், 40-50 ஏக்கரா பூமிக்கு மேல தேரும்.
பையன் தினம் ஏறு பிடிக்கிறானா?
தம்பி, பையனுக்கு படிப்பு இல்லைனாலும் பெரிய ரூபாய் 70-80 ரூபாய்க்கு மேல தேருமே.
ஓஹோ, படிப்பு வேற இல்லையா? பலே பலே, அப்ப ஒரு வேலை செய்யுமே. என்ன தெரியுமில்ல, எனக்கு மாப்பிளையா வர்றவனுக்கு என் சொத்தை பார்க்கலும் 3 மணிக்கு அதிகம் பார்க்கணும். அப்படி இருந்தா பேசல.
அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, மறுபடியும் உங்களை வந்து பாக்குறேன்.
என்ன பாக்கவே பாக்காதிப்போ,
நான் வந்த நேரம் சரியில்லை போல இருக்கு, வர்றேங்க.
கும்பிடாது கும்பிடாது. என் பணம் என்ன, என் யோகியதை என்ன?
திரைப்படத்துறை ஆய்வாளர் அரந்தை மணியன் கூறுகிறார்.
டி எஸ் பாலையா ஒரு பன்முக திறமையாளர். அவர் ஹீரோவா நடிச்சிருக்கார், வில்லனா நடிச்சிருக்கார், அருமையான நகைச்சுவை காட்சி நடித்திருக்கின்றார். அவரும் நாகேஷும் 1964 வந்த காதலிக்க நேரமில்லை படத்தில் ஒரு வந்த அந்த காட்சி இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆக போகுது, இன்னைக்கு வரைக்கும் அதை மறக்க முடியல.
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரை வரலாற்றில் நகைச்சுவை பற்றி கூறும் தொடரின் 10வது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
நேர்களே, உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இப்பொழுது சுவிட்சர்லாந்து எக்வடர் அணிகளுக்கு இடையேயான போட்டி நடைபெற்று வருகின்றது. 13 நிமிடங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் இரு அணிகளும் கோல் ஏதும் இதுவரை போடவில்லை என்கின்ற இந்த தகவலுடன் இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.